வணக்கம் குமாரதாசன் அவர்களே.
வணக்கம் ராய்சல்.
இப்ப பிரான்ஸ்ல வந்து குறிப்பாக பாரிஸ்ல சென் நதியோட நீர்மட்டம் உயர்ந்து அங்க வந்து வெள்ளப்பெருக்கு நிலவுது, மியூசியம் அருங்காட்சியகம் எல்லாம் தண்ணீர்ல மூழ்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன்.
பாரிஸை பொறுத்தவரை பயங்கரவாத தாக்குதல்கள், அரசுக்கு எதிரான தொழிலாளர்களின் தீவிர ஆர்ப்பாட்டங்கள், இயற்கையின் சீற்றம் என்று தொடர்ச்சியாக பல சவால்களை சந்தித்து வருகின்றது. இந்த ஐரோப்பாவின் மத்திய பிரதேசங்களில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வந்த அடை மழை காரணமாக இந்த பிரான்சிலும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. பிரான்சின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. பாரிஸ் நகரின் அழகு சேர்க்கின்ற இந்த செயின் நதியின் வெள்ள மட்டம் 1982 பின்னர் 6 மீட்டர்களை தாண்டி அதிகரித்ததை தொடர்ந்து அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது நகரில். இதேவேளை இந்த ஐரோப்பாவில் பெய்து வரும் மழை காரணமாக ஜெர்மனியிலும் பெரும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஜெர்மனியின் பவாரியா மாகாணம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கின்றது. ஐரோப்பா முழுவதும் அங்கு 11 பேர் உயிர்ந்திருக்கிறார்கள். ஜெர்மனியில் மொத்தமாக ஐரோப்பா முழுவதும் இந்த மழைக்கு 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 48க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். ஜெர்மனி, ருமேனியா, பெல்ஜியம், போலந்து, உக்ரைன் போன்ற நாடுகளிலும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மழையினால். பாரிஸ் பொறுத்தவரை பாரிஸ் நகரில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை மழையினால். அதே நேரம் புறநகர் பகுதிகளில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மழை வெள்ளத்தில் சிக்குண்டு வயோதிபர்கள். அதே நேரம் 12,000 பேர் வரை பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் பாரிஸின் புறநகர் பகுதியில். கிட்டத்தட்ட 7,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். நேற்று மாலையிலிருந்து இன்று அதிகாலை வரை அந்த நீர்மட்டம் எதிர்பார்த்ததை போல் பாரிய அளவில் அதிகரிக்காது தற்போது தற்று தணிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நதியின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து 6 மீட்டர்களுக்கு மேல் உயர்ந்ததை அடுத்து நதியின் இரு ஓரங்களிலும் இருக்கின்ற இந்த உல்லாச பயணிகளை கவருகின்ற முக்கிய நூதன சாலைகள் மற்றும் நூலகங்கள், கண்காட்சியகங்கள் ஆகியவற்றில் மூடப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில் இந்த உலக புகழ்பெற்ற லூவர் மியூசியம் உடனடியாக மூடப்பட்டது. லியோனார்டோ டாவின்சி மற்றும் மொனாலிசா போன்ற உலக புகழ்பெற்ற ஓவியங்களின் காப்பகமாக விளங்குகின்ற அந்த லூவர் மியூசியத்தில் இருந்து கிட்டத்தட்ட 250,000 கலைப்பொருட்களும் மற்றும் ஓவியங்களும் மியூசியத்தின் கீழ்த்தளத்திலிருந்து வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல ஓர்சா என்கின்ற இன்னொரு பிரபலமான நூதன சாலையும் மூடப்பட்டிருக்கின்றது. அநேகமாக தற்போது வெள்ள நிலைமை தணிந்து வருவதால் இந்த நூலகங்கள் அடுத்த வார மத்தியில் மீண்டும் உல்லாச பயணிகளின் பார்வைக்காக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் நதியில் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து அந்த நதியை அண்டி இருக்கின்ற நிலத்தடி ரயில் சேவைகள் சிலவும் நிலையங்கள் சிலவும் மூடப்பட்டிருக்கின்றன. அநேகமாக அடுத்த வாரம் இந்த வெள்ள நிலைமை வளமைக்கு திரும்பிவிடும் என எதிர்பார்க்கப்படுவதால் நகரில் நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
குமாரதாசன், இப்ப இதுல வந்து யூரோ 2016 ஐரோப்பிய கால்பந்தாட்ட கோப்பைக்கான ஆட்டம் வந்து பிரான்ஸ்ல வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தொடங்குது இல்லையா, அது எல்லாம் பாதிக்கப்படாதா என்ன?
ஆமா, மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்பட்டது இந்த அடைமழை தொடர்ந்து நீடித்தால் இந்த உலகம் முழுவதும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த உலக புகழ்பெற்ற ஈரோ 2016 என அழைக்கப்படுகின்ற உதயவந்தாட்ட போட்டிகள் பாதிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் தற்போது மழை தணிந்து வருவதால் திட்டமிட்டபடி இந்த போட்டிகள் 10ஆம் தேதி ஜூன் 10ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றன. ஐரோப்பாவின் 24 பிரபல அணிகள் பங்கு பெற்றுகின்ற இந்த உதயந்தாட்ட போட்டி ஜூலை 10ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1 மாத காலம் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. இந்த ஆட்டத்துக்கான மிக பிரமாண்டமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்னரே செய்யப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் அரசு தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 90,000 பாதுகாப்பு படையினர் இந்த ஆட்டங்கள் நடைபெறுகின்ற மைதானங்களையும் இந்த ரசிகர்கள் கூடியிருந்து அகலத்திரைகளில் ஆட்டத்தை கண்டுகளிக்கின்ற இந்த பிரான்ஸ் சோன் என்கின்ற பகுதிகளிலும் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் இது ஒரு பயங்கரவாத இலக்காக இருக்கும் என்று அமெரிக்கா உட்பட முக்கிய நாடுகள் எச்சரித்திருப்பதை அடுத்து ரசிகர்களின் வருகை எந்த அளவில் இருக்கும் என்று இன்னமும் ஊகிக்க முடியாது இருக்கின்றது. எனினும் கிட்டத்தட்ட 1,600,000 பேர் இந்த போட்டிகளை பார்வையிடுவதற்கான நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொண்டிருப்பதாக அறிய முடிகிறது.
சரி, அடுத்து வந்து இப்ப லிபியாவிலிருந்து கிளம்பி ஐரோப்பாவுக்கு வந்த குடியேற்றவாசிகள் அந்த லிபியாவில் இருக்கிற ஜர்வாராங்கிற கடற்கரையில வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து உலகை உலுக்கியதாக பார்க்கலாம். பிரான்ஸ்ல அதுக்கு தாக்கம் எப்படி இருக்கு?
பிரான்ஸ் மட்டுமல்ல, இந்த ஐரோப்பா முழுவதும் இந்த அகதிகள் நெருக்கடியை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது செஞ்சில் வச்சங்கம் உட்பட இந்த மனிதாயமான நிறுவனங்கள் இது தொடர்பாக கவலைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றன. எனினும் இந்த அகதிகள் வருகையை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கைகளையும் ஐரோப்பிய நாடுகள் எடுத்ததாக தெரியவில்லை. அவர்கள் ஒருமனே பிணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அகதிகளுடைய பிணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த செஞ்சில் வச்சங்கம் போன்ற சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. குளிர்காலம் முடிந்து தற்போது இந்த இளவேனிற் காலம் ஆரம்பமாகி இந்த காலநிலை சீராகி வருவதால் இனி மேலதிகமான அகதிகள் ஐரோப்பா நாக்கி பெறையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களை சட்டவிரோதமாக லிபியாவில் இருந்து, அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருகின்ற, சிரியாவில் இருந்தும் இனி ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருகின்ற அகதிகளை சட்டவிரோதமான முறையில் லிபியாவில் இருந்து இத்தாலி மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு இந்த மெடிட்டரேனியன் கடலை கடத்துகின்ற முயற்சி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட அது ஒரு தொழில் சார்ந்த ஒரு நடவடிக்கையாக இப்போது மாறியிருப்பதாக தெரிகிறது. அதாவது உலக அளவில் இயங்குகின்ற இந்த பயண முகவர்கள், சட்டவிரோத பயண முகவர்கள் ஆட்களை ஐரோப்பாவுக்குள் கடத்துவதற்கு அல்லது அனுப்பி வைப்பதற்கான வழியாக இந்த லிபியாவை பயன்படுத்துகிறார்கள். இந்த லிபியாவில் கர்னல் கடாபி அவர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் அங்கு ஒரு ஸ்திரமான ஆட்சி இன்னமும் அமையவில்லை. அதாவது முழு நாட்டையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆட்சி செய்கின்ற நிலைமை அங்கு இல்லை. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இயங்குகின்ற பல்வேறு குழுக்கள், ஆயுத குழுக்களும் மற்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளும் இந்த கடத்தல் நடவடிக்கைகளுக்கு உடந்தையாக இருப்பதாக தெரிகின்றது. அந்த வகையில் கடந்த புதனன்று கடலில் மூழ்கியதாக நம்பப்படும் ஒரு படகில் பயணித்தவர்கள் நம்பப்படும் 100க்கும் மேற்பட்டோரின் சடலங்கள் லிபியாவின் கரையோரம் கடந்த வெள்ளிக்கிழமை கரை ஒதுங்கி இருக்கின்றன. 70க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் உட்பட 104 பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த லிபியாவின் செஞ்சிலுவை செம்புறை சங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலைமை மேலும் மோசமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் காலநிலை தற்போது இந்த குளிர்காலம் கடந்திருப்பதால் அகதிகள் மேலும் பெருமண்ணிக்கையில் ஐரோப்பா நாக்கி வரவேற்கக்கூடும் என தெரிவிக்கிறது. இதேபோல ஆசிய நாடுகளைச் சேர்ந்த சிலரும் இந்த பயண வழிகளில் கூடாக கடத்தப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் கிரீஸ் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் இறக்கிவிடப்பட்டு மிகவும் அந்தரிக்கின்ற ஒரு நிலையில் காணப்படுவதாக கூட தகவல் வந்திருக்கின்றது. இலங்கை தமிழர்கள் சிலர் கூட பயண முகவர்களால் ஏமாற்றப்பட்டு இந்த லிபியா வழியாக இந்த இஸ்லா சிரிய அகதிகளோடு சேர்த்து ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அவ்வாறு வந்த ஒரு சிலர் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்தித்து கிரீஸ் மற்றும் இத்தாலி நாடுகளில் அந்தரிப்பதாக தகவல் வளர்ந்திருக்கின்றன.
மிக்க நன்றி குமாரதாசன் அவர்களே.
நன்றி.